வணக்கம் மக்களே, காலை வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்க ரவினா. என்னடா ரொம்ப நாள் கேப்க்கு அப்புறம் வந்திருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் ஸ்டில் இன்றைக்கி நான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 50% ஃபன் ரிலேட்டடான கண்டென்ட் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 50% வந்து எஜுகேஷ்னல் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ என்னுடைய ஃபன் ரிலேட்டடாக நான் வந்து மேக்ஸிமம் 2 எபிசோட் கிட்ட பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதை. பட் எஜுகேஷ்னலாக நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ இன்றைக்கி அதை பற்றி அந்த விஷயங்கள் சார்ந்த நிறையா சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த செக்மெண்ட்ஸ் வந்து லைக் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் அண்ட் புக் ரிவ்யூ, ஸ்டோரி டெல்லிங் இப்படின்ட்டு நிறையா செக்மெண்ட்டில் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங், உண்மையிலே நடந்த ஒரு விஷயங்கள் ஸ்டோரி டெல்லிங் மாதிரி சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஹிஸ்ட்ரியை தான் எடுத்துக்க போகிறேன். எல்லாரும் சொல்கிற ஒரே டாபிக் கண்டிப்பாக இருக்காது இன்றைக்கி, ஏன்னா இது ஒரு சின்ன ஊர். நம்ம தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊரை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அந்த ஊரில் என்ன வரலாறு இருக்குது, அந்த வரலாறில் இடம் பிடித்த ஒரு மகான் யார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தான் நான் இன்றைக்கி எபிசோடில் சொல்ல போகிறேன். இன்றைக்கி ஃபன் ரிலேட்டடாக இருக்காது, பட் கண்டிப்பாக எஜுகேஷ்னல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய விஷயங்கள் நீங்களும் கற்றுக்கலாம். இளையாங்குடி இன்றைக்கி இந்த ஊரை பற்றி தான் பேச போகிறோம். இளையாங்குடி எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது, ஒரு சின்ன கிராமம். இந்த இளையாங்குடிக்கு நிறைய பேர்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பேர் இந்திர அர்த்தவண்ணல்லூர், இந்திர அவதார நல்லூர் அப்படின்னு இளையாங்குடிக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது ஏன் அந்த பேர் வச்சாங்க அப்படின்னா, இந்திரா அப்படின்றது ஒரு கடவுள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கடவுள் தான் இந்த ஒரு கிராமத்தை படைச்சாரு அப்படின்றது நிறைய பேருடைய நம்பிக்கையும். ஸோ அதனால தான் இந்த ஊருக்கு இந்திரா அவதார நல்லூர் அப்படின்னு வச்சதாக சொல்கிறாங்க. இளையாங்குடி அப்படின்ற ஒரு நேம் தான் வந்து இன்றைக்கு வரைக்குமே ஆக்டிவாக இருக்குது. சமண சமயம் மக்கள் இருந்த ஒரு ஊராக தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அது பௌத்த சமயமுடைய, பௌத்த மதத்துடைய ஒரு ஊராக வர ஆரம்பிச்சிது. ஏன்னா வந்து ஒரு கட்டத்தில் ஜெயின் மதங்கள் வந்து ஒரு கட்டத்தில் இதுவாகும்பொழுது அப்படியே பௌத்த மதமும் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரே பீரியடில் தான் வந்துச்சு. ஸோ பௌத்த மதம் ஒரு கட்டத்தில் ரொம்ப புத்தருடைய காலகட்டத்தில் வந்து அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு. அது தமிழ்நாட்டிலையுமே வந்து இருந்துச்சு. ஒரு புத்திசம் அப்படின்ற கான்செப்ட் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் ப்ரிவேல இல்லை, அதாவது ரொம்ப ரேர் தான் அப்படின்னாலுமே வந்து அங்கங்கே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்தில் பௌத்த சமய மக்களும் வந்து இளையாங்குடியில் வாழ்ந்ததாக வந்து நிறையா டெக்ஸ்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம், அதாவது பௌத்தமும் சமண சமயம் இரண்டு மக்களும் வாழ்ந்தது காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து கலபராஸ் அப்படின்ற மக்கள் வந்து அங்கே வந்ததாகவும், அண்ட் அவங்களும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்ததுக்கப்புறம் தான் ஹிந்து மக்கள் வந்து அங்கே அதிகமாக ப்ரிவேல் ஆக ஆரம்பித்தாங்க. இளையாங்குடியில் அதிகமான கோயில், அதிகமான சர்ச்சஸ் இருக்கிறதையும் தாண்டி நிறைய மாஸ்க் தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து இளையாங்குடியில் அதிகமாக இருக்கும். முஸ்லீம்ஸ்க்குனே நிறைய ஸ்ட்ரீட்ஸ் கூட இருக்கும், நிறைய தெருக்கள் வந்து இருக்கும். அண்ட் இளையாங்குடின்னு சொல்லும்பொழுது வந்து இளையாங்குடியில் இருக்கிற அதிகமான மக்கள் புலவர்கள் தான் வந்து அந்த காலத்தில் அரசவையில் வந்து அரசரோட ஒரு அரச புலவராக இருந்திருக்காங்க. கதர்கனி அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு புக் எழுதியிருப்பார். ஸோ அவர் புக்கையும் தாண்டி நிறைய பாடல்களையும் எழுதியிருப்பார். ஸோ அப்படி ஒரு அழகான பாடலை வந்து நான் இன்றைக்கி சொல்கிறேன். கண்ணால் கமுகின் எழில் காட்டு, கழுகு தேகின் கவின் காட்டு, நன்னகர் மேய கலனி வளம், நணுகுமின் இளையாங்குடி நகர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இளையாங்குடியோடைய அழகையும் அதோடைய செழிப்புத்தன்மைகளையும் இவர் ஒரு பாடல் மூலமா எழுதியிருப்பார். இளையாங்குடிக்கு மத நலிங்க ஊர் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மதம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஸோ மதம் நலிங்க ஊர் அப்படின்னா எல்லா மதமும் இருக்கும் இளையாங்குடியில், எல்லா மதமும் இருக்கும். கிறிஸ்தவ மக்களும் இருக்காங்க, இஸ்லாமிய மக்களும் இருக்காங்க, ஹிந்து மக்களும் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஊரில் இப்படி ஒரு மதம் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சச்சரவு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இளையாங்குடியில் இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு சண்டையும் சச்சரவும் இல்லாமல் அந்த மூணு மதமும் சேர்ந்து ஒன்றா வந்து வாழ்கிற ஒரு இடமா வந்து இருக்கிறனால அதுக்கு மத நலிங்க ஊர் அப்படின்னு பேர். இந்த மாதிரி மத நலிங்க ஊர் ரொம்ப ரேர் தான் தமிழ்நாட்டில், அதிகமாக கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம வந்து இந்த மதம் பா இவங்க அப்படின்னு சண்டை போட்டுருவோம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு சண்டை வரும் கண்டிப்பாக. ஸோ அப்படி இளையாங்குடி இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஊர் தான் வந்து. ஸோ அதுக்காக தான் அந்த பேர் வச்சுருக்காங்க. ஸோ இளையாங்குடி பற்றின ஒரு ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டேன். அந்த வரலாற்றில் ஒருத்தவர் இடம் பிடிச்சிருக்காரு, முக்கியமான ஒருத்தவர். ஸோ அவர் யார், அவரை பற்றின வரலாறு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவருடைய பேர் இளையாங்குடி மாறநாயனார். அவர் ஒரு பெரிய சிவபக்தன் கூட. ஸோ நாயன்மார்கள் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த நாயன்மார்கள் எத்தனை பேர் அப்படின்னா 63 பேர். ஸோ அந்த 63ல் அதில் 4வது இடத்துல இருக்கிறவர் தான் மாறநாயனார். நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தோன்ற 3 பேர் வந்து அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், சம்பந்தர் இப்படின்னு நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்போம். பட் அதை தாண்டி நிறைய பேருக்கு யார் யார் இருக்காங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அதில் ஒரு ஆள் தான் இவர். ஸோ அவர் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னா இளையாங்குடியை சார்ந்தவர் தான். ஸோ அவர் அந்த ஊரில் என்ன பண்ணார் அண்ட் அதுக்கப்புறம் எப்படி அவர் வந்து இந்த ஊருக்கு நிறையா விஷயங்கள் என்னென்ன பண்ணார் அப்படின்னு பேசுவோம். இவருக்கு நிறைய பேர்கள் இருக்குது. மாறர், மாறன், நாயனார், நாயன்மார்கள் இப்படின்னு நிறைய பேர்கள் அவருக்கு இருக்குது. சேக்கிழாருடைய பெரிய புராணங்களில் கூட இவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்றதான் அந்த பெரிய புராணத்தில் பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, பழையம்கோட்டை ஈஸ்வரன் கோயில் அப்படின்னு அந்த ஊரில் இளையாங்குடியில் ஒரு கோயில் இருக்குது, ரொம்ப பிரசித்திப்பட்ட கோயில். அந்த கோயிலில் இருக்கிற ஒரு கல்வெட்டில் கூட அவரை பற்றி இருக்கும். ஸோ இப்போது இவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா இளையாங்குடியில் தான் பிறந்திருப்பார். அண்ட் இவருடைய குடும்பம் விவசாய குடும்பம் தான். அவர் ரொம்ப ஏழையான குடும்பத்திலேருந்து வந்தவர் கிடையாது. ஏன்னா விவசாயம் அப்படின்றது வந்து அந்த காலத்தில் வந்து காசு இருக்கிறவங்களும் பண்ணுறாங்க, காசு இல்லாதவங்களும் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஓரளவுக்கு இவருக்கு வந்து கொஞ்சம் செழிப்பான ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர் தான். இவர் ரொம்ப 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 பெரிய ஒரு சிவபக்தர். இவருடைய மனைவி பெயர் புனிதாவதி அம்மையார். இவர் அதிகமாக உதவி செய்கிற ஒரு ஆளாக தான் இருப்பார். ஏன்னா வந்து அந்த ஊர் மக்களுக்கு அதிகமான கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து பணக்கார குடும்பத்துலேருந்து வந்தவங்க கிடையாது. ஸோ அப்படி தேவைப்படுற மக்களுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சார். நிறைய உதவிகள், வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, காசு சாப்பாடு. அவர் விவசாயம் பண்ணுறதுலேருந்து எல்லா நிலங்களையும் கூட வந்து கொடுக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் நிலத்தையும் கொடுத்தாரு, இந்த நீ விவசாயம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இதுதான் கிட்டத்தட்ட அவர் வாழ்க்கை அப்படி அழகாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஒரு கதையே இருக்குது. இவர் இப்படி நிறைய உதவி செய்யும் பொழுது, அப்படி இருக்கும் பொழுது சிவன் என்ன பண்ணுவார்னா வந்து இவன் உண்மையாகவே சிவன் பக்தனா, இவன் உண்மையாகவே என்னுடைய பக்தனா அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா அந்த ஊரில் இருக்கிற அவருடைய நிலங்கள், அவருடைய காசு எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு அழிவு காலம் மாதிரி ஒரு அழிவு வர ஆரம்பிக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கரைக்க ஆரம்பிப்பார். ஒரு கட்டத்தில் அந்த ஊருக்கே வந்து பஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படும். ஸோ பஞ்சம் வரும்பொழுது இவர் என்ன பண்ணுவார்னா இவர்கிட்ட இருக்கிற நிலங்கள், சாப்பாடு, அரிசி, தானம், தானியங்கள், காசு இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கொடுக்க 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 ஆரம்பிப்பார். இல்லாதவங்களும் கொடுக்க ஆரம்பிப்பார். ஸோ அப்படி கொடுக்கும்பொழுது என்னன்னா ஒரு கடத்துல வந்து அவருக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும். அவருடைய நிலமும் இல்லாமல் இருக்கும், கொஞ்சோண்டு சின்ன நிலம் வந்து மீதி இருக்கும். ஆனால் வீடை கூட விற்று காசு வச்சு இது பண்ணுவார். ஆனாலும் அந்த பஞ்சம் நீங்களை, நிறைய பேருக்கு இன்னும் உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து கடன் வாங்க ஆரம்பிக்கிறாரு. மற்றவங்கள்ட்ட வந்து கடன் வாங்கி அந்த காசை வச்சு உதவி செய்கிறாரு மக்களுக்கு. இப்படி அவர் வீட்டுக்கு வர்ற முனிவர்கள், சிவபக்தர்கள் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தானம் அளிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு நாள் நாயன்மார் என்ன பண்ணுறாருன்னா வந்து அவருடைய நெல்லை விதைக்கிறதுக்கு அவருடைய நிலத்துக்கு போகிறாரு. போயிட்டு விதைச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்பொழுது அங்கே ஒரு முனிவர் வந்து என்ன பண்ணுறாருனா எனக்கு சாப்பாடு வேணும், பசிக்குது ரொம்ப அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டு அவருடைய மனைவி கிட்டே போய், புனிதவதி அம்மையார்கிட்ட போயிட்டு ஒரு முனிவர் வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு சாப்பாடு கேட்டு அவருக்கு சாப்பாடு வை அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வீட்டுக்கு சாப்பாடு இல்லைங்க, நமக்கே சாப்பாடு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியாமல் தான் நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து அவர் வீட்டுக்கு வந்த எல்லாருக்குமே தானம் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி அவரை வந்து வெறும் கையோடு விடக்கூடாது, அவர் சாப்பிட்டுட்டு தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா வந்து சரி நான் இன்றைக்கி காலையில் நெல் விதைக்க போனேன்னா அந்த நெல்லை திருப்பி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு, அதாவது அந்த காலையில் விதைத்த நெல்லை வந்து திருப்பி அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. அதை கழுவி அதை சாப்பாடாக செஞ்சு இந்த முனிவருக்கு கொடுக்குறாரு. ஸோ இந்த முனிவர் வந்து அவ்வளோ சந்தோஷம் அடைகிறார். ஏன்னா அவங்களுக்கே இல்லை அப்படின்றப்போ வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, எப்படியாவது கொடுக்கணும், எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தில் அந்த முனிவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய உண்மையான முகத்தை காட்டுறாரு. அப்போ தான் வந்து அவர் சிவன் அப்படின்றதே தெரியுது. ஸோ சிவனும் பார்வதியும் ரெண்டு பேருமே இவங்களோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படி சிவனும் பார்வதியும் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த சந்தோஷம் அவங்களால தாங்கிக்கவே முடியல. அண்ட் அவரோட பேர்ல இருந்துதான் இந்த ஊருக்கு இளையாங்குடின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அவர் விவசாயம் செஞ்ச இடம் இப்போவும் மக்கள் பயன்பாட்டில் தான் இருக்குது. இப்போவும் அந்த இடத்துல விவசாயம் தான் மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவருடைய வீடு இளையாங்குடி மாறநாயனார் மடம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மடமாக வந்து இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு மடம் சொல்கிறதை தாண்டி, அதாவது ஒரு இளையாங்குடி மாறனாருடைய மடம் சொல்கிறதுக்கு பதிலாக அது பிள்ளையார் கோயில் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே ஒரு பிள்ளையார் சிலையை வச்சதுலேருந்து இப்போ கூட நீங்கள் போய் அந்த மடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது, ஒரு சில பேருக்கு தான் தெரியும். பிள்ளையார் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மடத்தை தான் சொல்லுவாங்க. நாளடைவில் அது பிள்ளையார் கோயிலாக மாறப்பட்டுச்சு. ஆனால் அது மடம் தான், அவர் இருந்த வீடு தான், அது அவர் வாழ்ந்த வீடு தான். இப்போது அந்த வீடு, அதாவது அந்த மடம் சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து அவருடைய வம்சாவளிகள் சேர்ந்தவங்க தான் வந்து அதை பாதுகாக்கிறாங்க. கோயிலை மெயின்டைன் பண்ணுற மக்கள் தான் வந்து இந்த மடத்தையும் வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இளையாங்குடி மாறனாருடைய தெருக்கு அவருடைய பெயரே வைக்கிறாங்க. 1924 அவருடைய வீடு மடமாக மாறுச்சு. மடத்தில் என்னென்ன இருக்கும்னா, ஒரு பிள்ளையார் சிலை, சுந்தரர் அவருடைய பாடல்களில் இளையாங்குடி மாறநாயனரை பற்றி எழுதியிருக்காரு, திருத்தொண்ட தொகை அப்படின்ற இலக்கியத்தில் இவரை பற்றி சொல்லியிருக்காரு, இவருடைய வாழ்க்கையும் பற்றியும் சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் எல்லா மதமும் அவர் மேலே மரியாதை அன்பு வச்சுருக்காங்க. இன்றைக்கி கூட நீங்கள் அவரை பற்றி கேட்டிங்கன்னா மக்கள் அதிகமான ஒரு அன்போடு அவரை வந்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஊருக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இளையாங்குடியில் ஒரு கோயில் இருக்குது, ரொம்ப பிரசித்தப்பட்டும் அண்ட் வரலாற்று சான்ற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பேர் ராஜேந்திர சோழேஸ்வர டெம்பிள். அந்த கோயிலில் ஆவணி திருவிழா ரொம்ப ஃபேமஸ். ஏன் இந்த திருவிழா பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, வந்து ஆவணி திருவிழா அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, சிவனும் பார்வதியுடைய சிலையை வந்து கொண்டு வந்து ஊர்வலமாக சுற்றுவாங்க. இதுதான் வந்து பொதுவாக ஆவணி திருவிழான்னு சொல்லுவோம். ஆனால் இளையாங்குடியில் நடக்கிற அந்த கோயிலில் ஆவணி திருவிழா வந்து சிவன் பார்வதியுடைய சிலைகளை வந்து எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நம்மளுடைய இளையாங்குடி மாறனானோருடைய சிலை, அவருடைய மனைவி புனிதாவதி அம்மையாருடைய சிலையும் எடுத்து ஊர்வலமாக செய்வாங்க. இவங்களும் சிவன் பார்வதிக்கு இணையானவங்க தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் இளையாங்குடியில் அந்த கோயிலில் ஆவணி திருவிழாவை வந்து இப்படி தான் கொண்டாடுறாங்க. இது எங்கேயுமே நடக்காத ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். அந்த கோயிலில் கல்வெட்டுகள் இருக்குது, அந்த கல்வெட்டில் வந்து இவரை பற்றி அதிகமாக சொல்லியிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சான்ற ஒரு ஊர் அண்ட் அந்த ஊரில் உள்ள ஒரு மனிதர், ஒரு மகான் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு, ஆனால் நிறைய பேருக்கு போய் சேராத ஒரு விஷயம் தான் இது. ஸோ இன்றைக்கி நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இந்த ஒரு எபிசோடை நம்ம எண்ட் பண்ணலாம்.